ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. ரத்தமான தண்ணீர் ரசமானதுவே, ரத்தமான தண்ணீர் ரசமானதுவே, அச்சயம் செய்தவர் இன்று என் ரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். துதிப்பார் அல்லேலூயா. கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், ருசித்தோ கூறுவார் இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் இவளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. கரம் இவளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாத நீரே, மாறிடும் உலகில் மாறாத நீரே, உம்மை அறிந்தவர் கூறுவார் சொத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பவுலும் சீலாவும் இரண்டாவது சுவிசேஷ ஊழிய பிரயாணத்திலே அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள் என்று பார்த்தோம். அங்கே யூதருடைய ஜெபாலயம் இருந்தது என்றும் சிந்தித்தோம். அப்போஸ்தலர் 17:2-3 வசனங்களை பாருங்கள்.
பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான்.
இங்கேயும் வழக்கம் போலவே ஜெப ஆலயத்திலே பவுல் செய்தி கொடுக்கிறார். அங்கே 3 ஓய்வு நாட்களிலேதான் அவர் பேசினார். 1 மாதத்திற்கு உள்ளேதான் அவர் அங்கே தங்கியிருந்திருக்கிறார். இந்த குறைந்த காலகட்டத்திலே நல்ல ஒரு காரியத்தை செய்தார். அநேக யூதர்கள், பக்தியுள்ள கிரேக்கர்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். இவர்களை கொண்டு அங்கே ஒரு திருச்சபையை ஆரம்பித்தார். இந்த குறைந்த காலகட்டத்திலே முக்கியமான எல்லா சத்தியங்களையும் தெளிவாக அவர்களுக்கு போதித்தார். இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்குத்தான் அப்போஸ்தலன் பவுல் தனது முதல் நிருபத்தை எழுதினார். அதிலே அவர் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்துச் சொன்னார். அதாவது பழைய ஏற்பாட்டு பகுதிகளை அவர்களுக்கு கூறினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தெளிவாக கூறினார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது பேதர் கொடுத்த செய்தியாயிருந்தாலும் சரி, பவுல் கொடுத்த செய்தியாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பல செய்திகளிலே இன்றைக்கு நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கேட்க முடிகிறதில்லை. சிலுவை குறித்து மிக அதிகமாக பேசுகிறோம், ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து குறைவாகவே பேசுகிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட உறவுள்ளதாய் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறதா? ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு தொடர்பு உண்டா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஒரு ஈஸ்டர் பண்டிகையாய் இருக்க வேண்டும். வாரத்தின் முதலாவது நாள் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியம் என்றால், நாம் இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை குறித்து பேசுகிறோம். சில போதகர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. சில வேத சாஸ்திர கல்லூரிகளும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. எந்த ஒரு வேத விளக்கங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. அது முக்கியம்தான், அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து மிக குறைவாகவே சொல்லப்படுகிறது. ஏன் உயிர்த்தெழுதலை இவ்வளவு முக்கியப்படுத்துகிறேன் என்றால், புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திலே 3 வாரங்கள் தான் தங்கியிருந்தார். அவருடைய செய்தி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தி. இதன் விளைவு அங்கே ஒரு திருச்சபை உருவானது. பாருங்கள், வசனத்தை கேட்டவர்கள் எப்படி அவருக்கு மறு உத்தரவு சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:4 வசனம்,
அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்.
இங்கே லூக்கா எழுதும்பொழுதும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து என்று சொல்கிறார். எப்பொழுதுமே அதிகமான மக்களை குறித்து சொல்லும்பொழுது அதிகமான என்பதை தெளிவாக சொல்லுவார். பாருங்கள், அப்போஸ்தலர் 17:5,
விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர வகை தேடினார்கள்.
துரதிருஷ்டவசமாக இப்படிப்பட்ட சில மனிதர்களை நம்முடைய திருச்சபைகளிலேயும் நாம் பார்க்கிறோம். வசனம் 6,
அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
இங்கே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது இதை நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்கே மக்கள் உணர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி ரோம உலகத்தை ஊடுருவி சென்றபொழுது உண்மையாகவே அது ஒரு மறுமலர்ச்சியாகவே இருந்தது. இதன் விளைவு குறிப்பிடத்தக்கதாய் இருந்தது. இந்நாட்களிலே நாம் மறுமலர்ச்சியை அதிகமாக பார்க்கிறதில்லை, அநேக கலகங்களையே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கூட்டம் கூட்டமாய் மக்கள் திருச்சபையிலே சேர்வதை நாம் காண முடியாதவர்களாயிருக்கிறோம். பல இடங்களிலே மாய்மாலத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பது போல நாம் காண்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இன்னும் எத்தனை ஆயிரம் ஆயிரமான மக்கள் ஆண்டவரை அறியவில்லை. நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பிச் சென்று இயேசு கிறிஸ்துவை போல வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இது எத்தனை முக்கியமானதில்லையா? அப்போஸ்தலர் 17:7-9 வசனம் வரை கவனியுங்கள்.
இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள்.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு ரோம குடியிருப்பு. ரோம அதிபதியாகிய ராயனுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது. பிரச்சனைகள் இப்படி பெரிதாகவே பட்டணத்தில் இருந்த யாசேன் என்னும் ஒருவனிடத்தை தஞ்சம் புகுந்தார்கள். பாருங்கள் வசனம் 10.
உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள்.
இந்த எல்லா காரியங்களும் அவருடைய பணியின் வேகத்தை குறைக்கும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கொஞ்சம் கூட அவர் தன்னுடைய வேகத்திலே குறையவில்லை. இப்பொழுது அவர்கள் பெரோயா பட்டணத்திற்கு போகிறார்கள். இது கடற்கரைக்கு மிக அருகிலே உள்ள ஒரு பட்டணம். அப்போஸ்தலர் 17:11.
அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
இந்த பட்டணத்து மக்கள் மிக கருத்தாளமிக்கவர்கள். வேத வசனங்களை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். இங்கே திருச்சபை குறித்து நாம் எதுவுமே பார்க்கிறதில்லை. ஆனாலும் பாடுகள் துன்பங்கள் எங்கே அதிகமாக இருந்ததோ அங்கே நிச்சயமாக உறுதியான ஒரு திருச்சபை உருவாகிறது. இன்றைக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், திருச்சபைகள் அதிகமாக வெளியே இருந்து பாடுகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறதில்லை. அநேக திருச்சபைகளை மக்கள் ஏதோ 10 to 11 என்று சேர்த்துக் கொள்கிறார்கள். சாதாரண கிறிஸ்தவன் மற்றவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடியினாலே அவன் சாதாரணமாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஆனால் முதல் நூற்றாண்டிலே அப்படி இல்லை. ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது சமுதாயத்திலே அது மற்றவர்களை அசைக்கக்கூடியதாய் இருந்தது. அப்போஸ்தலர் 17:12.
அதனால் அவர்களில் அநேகம் பேரும், கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள்.
இங்கே மீண்டுமாக லூக்கா சொல்லும்பொழுது, அவர்களில் அநேகம் பேரும், கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் என்று கூறுகிறார். அது கொஞ்சமான ஒரு கூட்டம் அல்ல, பெரிய கூட்டம். எனவேதான் அநேகர் என்று தெளிவாக லூக்கா எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:13-14.
பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள்.
கவனித்தீர்களா? இப்பொழுது கூட சென்ற எல்லாரும் அவர்களோடு கூட போகவில்லை. பவுல் தனியாக போகிறார். வசனம் 15.
பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள்.
பவுல் இப்பொழுது அத்தேனே பட்டணத்தில் இருக்கிறார். சீலாவும் தீமோத்தேயும் வந்து சேரும் வரைக்கும் அவர்களுக்காக காத்திருப்பார். ஒருவேளை தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை போய் பார்த்து வாருங்கள் என்று இரண்டு பேரையும் அவர் அனுப்பியிருக்கலாம். அங்கே திருச்சபை எப்படி வளர்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். பெரோயா பட்டணத்திலே விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதை முடித்துவிட்டு அத்தேனே பட்டணத்திற்கு அவர்கள் வந்து சேரும்படியாய் சொல்லியிருப்பார். அப்போஸ்தலர் 17:16.
அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியமடைந்து,
அந்நாட்களிலே அத்தேனே பட்டணம் உலக கலாச்சாரத்தின் மையமாய் இருந்தது. ஒருவர் அத்தேனே பட்டணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அதன் கலாச்சாரத்தை குறித்து சிந்திப்பார்கள். இருந்தாலும் அந்த அத்தேனே பட்டணம் முழுவதிலேயும் விக்கிரகங்கள் இருந்தது. அப்போஸ்தலர் 17:17 பாருங்கள்.
ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்.
அத்தேனே பட்டணத்திலே ஒரு முக்கியமான கடைவீதி இருந்தது. அது அந்த மலைமேல் இருந்த தேவாலயத்திற்கு அடிவாரத்திலே காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் பலமுறை அங்கே நடந்து தெரிந்திருப்பார். அவர் கூடாரமும் செய்கிறவர். எனவே அங்கே இருந்த நாட்களிலே சில கூடாரங்களை செய்து விற்பனை செய்திருப்பார். இவ்வாறு விற்பனையிலே ஈடுபடும் பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லியிருப்பார். ஒரு சிலர் இவர் சொல்லும் காரியங்களிலே ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர் 17:18.
அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள்.
இந்த எப்பிக்கூரியருடைய வாழ்க்கை தத்துவமானது உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஸ்தோயிக்கர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அநேக காரியங்களை வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்பிக்கூரியர்கள் சொல்லும்பொழுது வரையறை மீறுவதனாலே மாம்சத்தை மேற்கொள்ளலாம் என்பார்கள். மாம்சம் எதையெல்லாம் கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சாராயம் வேண்டுமா கொடு, எவ்வளவு குடிக்க முடியுமோ குடி, மாம்ச இச்சை கடித்த காரியங்களிலே ஈடுபட வேண்டுமா, விருப்பம் போல ஈடுபடு என்பதுதான் அவர்கள் கொள்கை. ஆனால் ஸ்தோயிக்கர்கள் சரீரம் எப்பொழுதும் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை விசுவாசிப்பார்கள். பவுலப்போஸ்தலன் பேசிய காரியங்களை கேட்கும்படியாக இரண்டு கூட்டத்து மக்களும் வந்தார்கள். அவர் அதிகமாக அவர்களோடு கூட பேசினார். எனவே அவர்கள் பவுலை வாயாடி என்றும் சொன்னார்கள். அவருடைய செய்தியின் சாராம்சம் அவர்களுக்கு புதியதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசிய பொழுது வினோதமான ஒரு தெய்வமாக அது அவர்களுக்கு தெரிந்தது. இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் அப்போஸ்தலன் பவுல் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தி அவர்களுக்கு ஆழமானதாய் இருந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே அத்தேனே பட்டணத்திலே போதுமான தத்துவம் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் பவுலுடைய வார்த்தைகளையும் கேட்க வாஞ்சையாயிருந்தார்கள். பார்ப்போம் அப்போஸ்தலர் 17:19.
அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா?
அத்தேனே பட்டணத்தின் மத்தியிலே ஒரு உறுதியான மலை போன்ற பகுதி உண்டு. அங்கே பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த கட்டிடத்தின் அமைப்பு மிக அழகானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. ஆனால் அங்கே அவர்கள் வழிபட்ட சிலைகள் உண்டு. வியாபார ஸ்தலத்திலிருந்து நேரே சென்றால் அது மேல் நோக்கி செல்கிறதாயிருக்கும். அங்கே மற்றவர்களோடு பேசும்படியாக பவுல் அழைப்பு பெற்றார். அந்த மார்ஸ் மேடை என்று அழைக்கப்படும் இடத்திலே எல்லாரும் பவுலுடைய செய்தியை கேட்க முடியும். மேடை என்று சொல்லும்பொழுது நாம் நினைப்பது போல செங்கலாலோ கல்லாலோ கட்டப்பட்ட ஒரு மேடை அல்ல. அது ஒரு சிறிய குன்று போன்ற ஒரு பகுதி, பளபளப்பான பழுங்கி கல்லாலான ஒரு சிறு குன்று என்று சொல்லலாம். இன்றைக்கும் அந்த இடத்திற்கு செல்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருமே அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து அங்கே இருந்து அப்போஸ்தலன் பவுல் கொடுத்த செய்தியை வாசிக்கிறார்கள். இப்பொழுது அங்கே இருந்த கிரேக்க ஞானிகள், நீ சொல்கிற புதிதான உபதேசம் இன்னவென்று நாங்கள் அறியலாமா என்று கேட்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினார்கள். அவர்கள் முழுமையாக இருளிலே இருந்தார்கள். கலாத்தியர்களை விட, பிலிப்பி பட்டணத்திலே இருந்தவர்களை விட, தெசலோனிக்கே பட்டணத்திலே இருந்தவர்களையும் விட இவர்கள் இருளான சூழ்நிலையிலே இருந்தார்கள். காரணம் என்ன? இவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையினாலே ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துவதற்கு மிகவும் கடினமான மக்கள் யார் தெரியுமா? ஏற்கனவே திருச்சபைக்குள்ளே இருந்து தங்களுக்கு இந்த செய்திகளெல்லாம் தேவையில்லை என்று எண்ணுகிறவர்கள்தான். நற்செய்தி என்பது மற்ற மனிதர்களுக்குத்தான், வெளியே இருக்கிறவர்களுக்குத்தான், தூரமாயிருக்கிறவர்களுக்குத்தான் தேவை, அல்லது தங்கள் நண்பர்களுக்குத்தான் தேவை என்று எண்ணுவார்கள். திருச்சபையின் உள்ளே இருக்கிறவர்களும் சிலர் மிக கேடான நிலைமையிலே பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை உணர்கிறதில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் திருச்சபைக்குள்ளேயும் இருக்கிற இரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது, அக்கறைப்பட வேண்டியது உங்கள் பொறுப்பாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:20-21 வசனங்களை பாருங்கள்.
நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை.
இன்றைய உலகமும் இப்படித்தான் இருக்கிறது. தொலைக்காட்சியிலே நீங்கள் எந்த நிகழ்ச்சியை திருப்பி பார்ப்பீர்கள் என்றாலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை சொல்ல முற்படுகிறார்கள். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் எல்லாம் பழமையான காரியங்களே. அத்தேனியர்களும் இதே விதமாக முயற்சித்தார்கள். இந்த மனிதர்கள் வேலையில்லாமல் சுற்றி வருகிறவர்களைப் போல வெறும் பேச்சாளிகளாய் இருந்தார்கள். அவர்கள் வேறு எதையுமே செய்கிறதில்லை. அவர்கள் பேசுவார்கள், புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய எண்ணங்களை உருவாக்குவார்கள். இன்றைக்கு மனித சமுதாயம் அப்படிப்பட்ட நிலைமையிலேதான் இருக்கிறது. அவர்கள் எதுவும் அறியாமல் இருக்கும் பொழுதே தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று எண்ணுவார்கள். ஆனால் உலகத்திலேயே முக்கியமான சத்தியத்தையும் அவர்கள் அறியாதவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் மாஸ் மேடையிலே பவுல் தோற்று போனார் என்று கூறுவார்கள். இங்கே அவர் கொடுத்த செய்தி மிக உன்னதமான செய்திகளிலே ஒன்று. பாருங்கள், அப்போஸ்தலர் 17:22.
அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவே நின்று, அத்தேனரை எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன்.
மிக சாதாரணமாக அவர் அந்த செய்தியை ஆரம்பிக்கிறார். நீங்கள் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் என்கிறார். ஏனென்றால் அத்தேனே பட்டணத்திலே அநேக விக்கிரகங்களை அவர் பார்த்தார். கிரேக்க மக்களுக்கும் அத்தேனியர்களுக்கும் தெய்வங்களுக்கு குறைவில்லை. சின்ன கடவுள்கள், பெரிய கடவுள்கள் என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு கடவுள் வைத்திருப்பார்கள். இதை குறித்துதான் பவுல் அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகிறார். இன்றும் சிலர் மற்ற இடங்களிலே உள்ளவர்களுக்குத்தான் சமயம் இருக்கிறதே, ஏன் சுவிசேஷத்தைச் சொல்ல ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்பார்கள். பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு செல்லும் பொழுதும், நீங்கள் ஏன் அங்கே செல்ல வேண்டும், அவர்களுக்குத்தான் சமயம் இருக்கிறதே என்று கூறியிருப்பார்கள். அதற்கு பவுல் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அதுதான் அவருடைய பிரச்சனையே, அநேக மார்க்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்று கூறியிருப்பார். ஊழியர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் கிறிஸ்துவண்டை வந்தபொழுது என்னுடைய சமயத்தை நான் இழந்து போனேன் என்று கூறினார். ஆம், இன்றைக்கும் திருச்சபையிலே இருக்கிற அநேகர் தங்களுடைய சமய வாழ்க்கையை இழக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும். அவர்கள் பின்பற்றி வருகிற அந்த சமயம்தான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. சிலர் சொல்வார்கள், ரட்சிக்க முடியாதபடி மிகவும் கேடான நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி மிகவும் நல்லவர்கள் போல இருக்கிறார்கள். அதாவது தாங்கள் தேவபக்தி உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேசத்தின், நம்முடைய தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு தேவை உள்ளவர்களாக தங்கள் நித்திய வாழ்க்கையை குறித்தும் அறிந்து கொள்ள வாஞ்சையுள்ள ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆம், இந்த காரணத்தினாலேயே பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு சென்றார். அத்தேனே பட்டணத்திலே உள்ளவர்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். கவனித்தீர்களா? அத்தேனே பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஜெப ஆலயத்தை தேடி போகவில்லை. நகரத்தை சுற்றி பார்த்தபொழுது அவர்கள் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்த்தபடியினாலேதான், அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன் என்று தன் உரையை ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 17:23.
எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நீங்கள் தொழுது கொள்ளும் இடங்களை நான் சென்று பார்த்தேன் என்று அவர் கூறுகிறார். அவருடைய மேடைகளையும் விக்கிரகங்களையும் தேவாலயங்களையும் அவர் பார்த்தார். உண்மையாகவே அவை மிக அழகுள்ள கட்டடங்களாக, அத்தேனே என்னும் தெய்வத்திற்காக கட்டப்பட்ட பெரிய ஆலயத்தையும் அவர் கண்டார். பட்டணத்தின் எந்த பக்கம் போனாலும் பற்பல விதமான விக்கிரகங்களை பார்த்தார். எனவேதான் சொல்கிறார், நான் கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் என்கிறார். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த ஒரு மேடையை பார்க்கும்பொழுது, அத்தேனியர்கள் பரந்த மனமுடையவர்கள் என்று நீங்கள் எண்ணலாம். எந்த ஒரு தேவனையும் விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை. ஒருவேளை யாராவது ஒருவர் அத்தேனே பட்டணத்திற்கு வந்து, என்ன, எங்களுடைய தெய்வத்திற்கு எந்த ஒரு மேடையும் இல்லையே என்று கேட்டால், அப்படியா, இந்த மேடைதான் உங்கள் தெய்வத்திற்காக என்று கூறுவார்கள். எனவே அங்கே வரும் எந்த ஒரு மனிதனும் அந்த இடத்திலே வந்து அவனுடைய தெய்வத்தை வணங்கிக் கொள்ளலாம். அல்லது இந்த உலகத்திலே அவர்கள் அறியாத ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மேடையை உண்டாக்கியிருக்கலாம். இப்படி அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த அந்த காரியத்தை கொண்டு அவர் செய்தியை துவங்குகிறார். இப்படி நீங்கள் அறியாத ஒரு தேவனை குறித்துதான் நான் கூறப்போகிறேன் என்கிறார். அத்தேனியர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று எண்ணினார்கள். இந்த ஞானிகள் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள். இப்பொழுது பவுல் அவர்கள் அறியாத ஒரு தேவனை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க துவங்குகிறார். முதலாவதாக அந்த தேவன் யார் என்பதை கூறுகிறார். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அப்போஸ்தலர் 17 நாம் கற்றுக்கொண்டது போல தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் செய்த ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். 3 ஓய்வு நாட்கள்தான் அங்கே இருந்து வேத வாக்கியங்களின் நியாயங்களெல்லாம் எடுத்து அவர்களுடனே பேசினார். பலர் இயேசுவின் சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்திலே அமளி உண்டாக்கினார்கள். அன்றைக்கு தெசலோனிக்கே பட்டணத்து ஜெப ஆலயத்திலே அவிசுவாசிகளான சிலர் செயல்பட்டது போலவே இன்றைக்கும் திருச்சபைகளிலே அவிசுவாசியான சிலர் சத்தியத்திற்கே விரோதமாய் எழும்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கற்றுக்கொள்ளும் வேத ஆராய்ச்சிகளுக்கு வருகிறதில்லை. சுவிசேஷ ஊழியங்களிலே ஆத்தும பாரத்தோடு ஈடுபடுகிறதில்லை. ஆனால் பாவத்தை பாவமென்று சுட்டிக்காட்டும் பொழுது அது அவர்களுக்கு எரிச்சலாயிருக்கிறது. இங்கேயும் அந்த யூதர்கள் வைராக்கியம் கொண்டு யாசேனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்திலே இழுத்து கொண்டு வந்தார்கள். வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, பவுலும் சீலாவும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல வாழவும் தைரியமாக நற்செய்தியை சொல்லவும் துவங்கிய பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாக சொல்லும் பொழுது அநேகருடைய உள்ளம் கலக்கமடையத்தான் செய்யும். அது ஏதோ புதியது என்று நாம் எண்ண தேவையில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவிக்கிறவராய் இருந்தார். பார்த்தீர்களா, யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆனால் பெரேயா பட்டணத்திற்கு வந்தபொழுது அவர்கள் மிக வாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். எனவே அவர்கள் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கருத்தோடு படிக்க படிக்க நாம் நற்குணசாலிகளாய் மாற்றம் பெறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த மாற்றத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை என்றால் நாம் நேரம் செலவு செய்து வேத வசனங்களை படிப்பதிலே அர்த்தமில்லை. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய் பவுலைப் போல நாமும் கர்த்தருடைய பணியை செய்யும் இடங்களிலே சுற்றுச்சூழல்களிலே மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எதை வாஞ்சிக்கிறார்கள், எதை தேடுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையிலே சுவிசேஷத்தை சொல்ல கிருபை பெற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை குறித்து சிந்திக்கவும் கருத்தாய் ஜெபிக்கவும் ஆயத்தப்படவும் நாம் தகுந்த நேரம் செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள முடியும். தேவன் அதற்கான ஞானத்தையும் விவேகத்தையும் வார்த்தைகளையும் நமக்கு தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுல் பலவிதமான பாடுகளின் மத்தியிலேயும் நெருக்கங்களின் மத்தியிலேயும் உம்முடைய ஊழியத்தை செய்தாலும் எந்த வகையிலையும் சோர்ந்து போகாமல் முன்னேறி சென்று கொண்டே இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் உம்மை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே கருத்துள்ளவர்களாய் அக்கறை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமான் இக்கட்டே நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டே நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8.